இந்த மாதிரி நிலைமையில உள்ளவர்களுக்கு வந்து சமய ஒழுக்கங்களை விடாமல் அனுட்டிக்கும் ஆற்றல் இருக்காது. ஆகவே இவர்களுக்கு செய்யக்கூடிய இக்கை தான் நிஸ்வீசரிக்கை. அதுதான் இந்த பாடலை வந்து சொல்கின்றார். இப்போ சுவாமிகளுடைய பொழிப்புரை மூலமாக பார்த்து அவ்விரண்டனுள் எவ்விரண்டனுள் அப்படின்னா போன பாடல் எப்படி முடிந்தது? ஞானவதி கிரியாவதி ஆகிய இருவகை தீக்கைகளும் தனித்தனியே இருவகைப்படும். நிர்பீசம் சபீசம் என்பது அந்த இருவகை பார்த்தோம். அவ்விரண்டனுள்னா அந்த நிர்பீசம் சபீசம் ஆகிய இரண்டனுள் அப்படின்னு பொருள். அவ்விரண்டனுள் நிர்பீச தீக்கையாவது மலபரிபாகம் உடையவராயும், மலபரிபாகம் இருக்கிறது ஆமா, ஆனாலும் தீக்கைப்பின் ஒருதலையான் வலிவின்றி செய்ய கடவனவாய சமயாச்சாரங்களை அனுட்டிக்கும் ஆற்றல் அறிவு இளராயினாக்கு. தீக்கைப்பின் தீக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருதலையான், ஒருதலையான நிச்சயமாக செய்ய வேண்டியது, நிச்சயமா செய்யணும் சில அனுஷ்டானங்களை. ஆகவே அப்படி நிச்சயமா செய்யணும், வலிவின்றி செய்யணும், அப்படி செய்ய வேண்டிய சமயாச்சாரங்களை அனுட்டிக்கும் ஆற்றல் அறிவு இளராயினார்க்கு. அந்த ஆற்றல் அறிவு போதுமான அளவு இல்லாதவர்களுக்கு ஆச்சாரியனாவான் அதனை உணர்ந்து ஏனைக்கண்மங்களோடு கூட சமயாச்சாரத்தையும் ஆகுதியா சுத்தி செய்து ஒழித்து, ஏனைக்கண்மங்களோடு அவர்கள் இயற்றிய வினைகள் எல்லாம் அந்த ஞானாசிரியர் வந்து கெடுக்கின்றார் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த தீக்கை பின் செய்ய வேண்டிய, தீக்கை வாங்கிய பிறகு செய்ய வேண்டிய, இன்றியமையாது செய்ய வேண்டிய அந்த சமயாச்சாரங்களையும் கொஞ்சம் அவர்கள் வந்து குறைபாடு வைத்தால் அந்த குறைபாடு அவர்களை பாதிக்காதபடி அந்த மாணாக்கர்களை அதிலிருந்து விடுவித்து விட வேண்டும். அதுதான் சமயாச்சார சுத்தி. சமயாச்சாரங்களை நியமமாக கடைபிடிக்காததனால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அவர்களை விடுவித்து விட வேண்டும். சுத்தின்னா அந்த இடத்துல விடுவித்தல் என்ற பொருள் வருகின்றது. ஆக அந்த சமயாச்சாரத்தையும் ஆகுதியார் சுத்தி செய்து ஒழித்து, அந்த தீக்கை கிரியையில செய்யக்கூடிய ஆகுதியினால இந்த சமயாச்சாரத்திலிருந்து அவர்களை சுத்தி செய்து விடுவித்து நித்திய கண்ம மாத்திரையின் ஏன்றவாறு அனுட்டிக்கும் அதிகாரம் உடையறார். அதாவது நித்திய கண்மம்னு இருக்கு, நிதம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள், அவற்றை இயன்ற அளவு அனுட்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இயன்ற அளவு அவர்கள் அனுட்டிக்கட்டும், கடைபிடிக்கட்டும், இயன்ற அளவு அந்த அனுஷ்டானங்களை அவர்கள் செய்யட்டும். இதையிடையே கொஞ்சம் முடியாட்டா பரவாயில்லை, அதனால வர்ற பாதிப்புகளில் இருந்து அவர்களை விடுவித்து விடுவோம் என்று ஆச்சாரியன் அந்த மாதிரி அவர்களுக்கு தீக்க எழுதுகின்றார். யாருக்கு? இந்த நிர்பீசதிக்கை அதுக்கு தகுதியானவர்களுக்கு. அதான் நிர்பீசதிக்கை தத்துவம். ஆக நித்திய கண்மம் மாத்திரையின் இயன்றவாறு அனுஷ்டிக்கும், இயன்றவாறு அனுஷ்டிக்கும் அதிகாரமுடையராக செய்வதா. ஆயினும் சமயாச்சாரங்களை சுத்தி செய்து ஒழித்தமையின், சமயாச்சாரங்களிலிருந்து இவர்களை சுத்தி செய்து விட்டதனால விடுவித்ததுனால இவருக்கு சில அதிகாரங்கள் கிடையாது. எதிரெல்லாம் அதிகாரம் கிடையாது, நைமித்திகம் காமியம் என்ற ரெண்டிலும் அதிகாரம் கிடையாது. அதாவது மூன்று வகையாக வழிபாடுகள் இருக்கின்றன, நித்தியம் நைமித்திகம் காமியம் என்று மூன்று வகையாக இருக்கின்றன. நித்தியம் என்பது நித்தியம் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் போன்றவை. நைமித்திகம் என்பது சில விசேட காலங்களில் செய்வது. ஆலய பூஜை எப்படி நித்தியம் நைமித்திகம் அப்படின்னு அதுல வந்து பாகுபாடு இருக்கும், அதே மாதிரி நாம செய்யற ஆன்மார்த்த அனுஷ்டானத்திலும் இருக்கிறது. சில குறிப்பு கிரகண காலம் போன்ற காலங்களிலே செய்யக்கூடிய தர்ப்பணாதிகள் போன்றவை, இதெல்லாம் நைமித்திகம்னு சொல்லலாம். அப்புறம் காமியம் என்பது தான் வேண்டியுள்ள பேறுகளை பெறுவதன் பொருட்டு, இஷ்ட சித்திகள் கைகூடும் பொருட்டு செய்வது காமியம். அந்த நைமித்திகம் காமியம் இந்த அனுஷ்டானங்களெல்லாம் செய்வதற்கு ஒரு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இவர்களால நியமமா செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை நியமமா செய்ய முடியாது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் செய்ய முடியும். அதனால இவர்களுக்கு அந்த அதிகாரங்கள்லாம் கொடுக்கல. ஏதோ உங்களுக்கு இந்த சமயாச்சாரங்கள்ல எதுவும் குறைபாடுகள் இருந்தா அது பாதிக்காதபடி விடுவிச்சிருந்தா அவ்வளவுதான் செய்ய முடியும், உங்களுடைய தகுதி அந்த அளவுக்கு இருப்பதனால நைமித்திகம் காமியத்துக்கெல்லாம் நீங்க வர முடியாது அப்படின்னு ஆச்சாரியர் அங்க வந்து சொல்லிடுறார். ஆகவே சமயாச்சாரங்களை சுத்தி செய்து ஒழித்தமையின் நைமித்திகத்தும் காமியத்தும் அதிகாரம் கொடாமையான். நைமித்திக வழிபாட்டிலையும் இந்த நிர்பீஜ தீக்கை பெறுபவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதே மாதிரி காமிய வழிபாட்டிலையும் அதிகாரம் கிடையாது, அதிகாரம் கொடாமையான். இது நிரதிகார தீக்கை எனப்படும். நிரதிகாரம் அதிகாரம் அற்ற தீக்கை, அதனால நிரதிகார தீக்கை எனப்படும். ஆகவே இந்த நிர்பீச தீக்கை நிரதிகார தீக்கை என்று சொல்லப்படும். ஏன்னா நிர்பீச தீக்கை பெறுபவர்களுக்கு எதிரெல்லாம் அதிகாரம் கிடையாது, நைமித்திகத்திலும் காமியத்திலும் அதிகாரம் கிடையாது, நித்திய கண்மங்களை இயன்ற அளவு செய்வதில் மட்டுமே அதிகாரம் உண்டு. இனி அடுத்தால பார்ப்போம். அத்தீக்கை மூன்றனுள், அத்தீக்கை மூன்றனுள் என்ன மூன்றனுள் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா பாடல என்ன வருது? அதாவது இந்த இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து நிர்பீசதிக்கை ஆகட்டும், அடுத்தால சொல்ல போற சபீசதிக்கை ஆகட்டும், மூன்று வகைப்படும் நம்ம கேள்விப்படுறோம். சமயதீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை. ஆகவே முதல்ல பார்த்தோம் தீக்கை இருபெரும் பிரிவு, ஆதாரத்தோடு கூடியது குருமூலமாக வந்து அருள்வது சாதார தீக்கை, குருமூலமாக வராமல் நேரடியாக அருள்வது நிராதார தீக்கை. அதுல மும்மலமுடைய நமக்கு சாதார தீக்கை குருவாக வந்து உணர்த்துறதுதான். அந்த சாதார தீக்கை பல வகைப்படும்னு பார்த்தோம். அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நயனம், பரிசம், வாசகம், மானதம், சாத்திரம், யோகம், ஔத்திரி முதலிய பல வகை பார்த்தோம். அதுல ஔத்திரி தலைமை வாய்ந்தது. அந்த ஔத்திரி இருவகைப்படும், ஞானவதி கிரியாவதினு பார்த்தோம். அந்த ஞானவதியும் இருவகைப்படும், சபீசம் நிர்பீசம். அத மாதிரி கிரியாவதியும் சபீசம் நிர்பீசம் இருவகைப்படும். அதுல ஞானவதி ஆகட்டும் அல்லது கிரியாவதி ஆகட்டும், அந்த நிர்பீச தீக்கை எப்படிப்பட்டது அதுதான் இந்த பாடல் சொல்கிறது. அந்த நிர்பீச தீக்கை வந்து யாருக்கு, அது யார் அதற்கு உரியவர்கள் எல்லாம் சொல்லிட்டு, இனி அந்த நிர்பீச தீக்கையிலே மூன்று வகை, அது சமயம், விசேடம், நிர்வாணம். அதே மாதிரி சபீச தீக்கையிலும் சமயம், விசேடம், நிர்வாணம் என்று மூன்று வகைகள் உள்ளன சொல்கின்றார். அதுல சமயமும் விசேடமும் ஒரே ஒரு வகைதான், மேற்கொண்டு பிரியாது பல வகைகளாக. ஆனா நிர்வாண தீக்கை மட்டும் இரண்டு வகையாக பிரியும். அவை என்ன, அந்த நிர்வாண தீக்கையின் பிரிவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், நிர்வாண தீக்கையின் பிரிவுகள் சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம் என்பவை. அதுதான் இங்க சொல்ற, அதான் அத்தீக்கை மூன்ற நூல். மூன்ற நூல் சமயம், விசேடம், நிர்வாணம் என்று மூன்றாக இருக்கிறது நிர்பீச தீக்கை. அந்த மூன்ற நூல் சமயமும் விசேடமும் ஒருவன்றேயாம், சமய தீக்கையும் விசேட தீக்கையும் ஒரே வகைதான், அதுல பேதங்கள் கிடையாது. ஏனை நிர்வாண தீக்கை இருவகைப்படும். எப்படி, தேகாந்தத்தின் முத்தியை பயக்கும் அசத்தியோ நிர்வாணம் எனவும், அப்பொழுதே முத்தியை பயக்கும் சத்தியோ நிர்வாணம் எனவும் இருவகைப்படும். தேகாந்தத்தின், அதாவது தேகத்தின் முடிவில் இந்த உடம்பு வந்து நீங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மரணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், அப்போ அந்த ஆன்மாவுக்கு முத்தியை அருள்வார் சுவாமி வந்து. அப்போ அந்த ஆன்மா வந்து முத்தியை அடையும்படியாக அருள் செய்திருப்பார், தீக்கை வழங்கியிருப்பார். உடலோடு கூடி அந்த உயிர் இருக்கும் பொழுது தீக்கை வழங்கியிருப்பார். ஆனால் அந்த உயிருக்கு எப்ப முத்தி கிடைக்கும், உடல் வந்து அந்த உயிரை விட்டு நீங்கக்கூடிய அந்த இறுதி நிலையில தான் அந்த உயிருக்கு முத்தி கிடைக்கும். அந்த மாதிரி செய்கின்ற நிர்வாண தீக்கை அசத்தியோ நிர்வாண தீக்கை. சத்தியோ நிர்வாண தீக்கை என்ன, அந்த நிர்வாண தீக்கை அருளும் போதே அந்த உயிருக்கு முத்தி கிடைத்துவிடும், அது சத்தியோ நிர்வாண தீக்கை. மணிவாச பெருமான் சில்லையிலே அவர்கள் வந்து முத்தி அடைந்தார்கள். அது மாதிரி பெக்ரான் சாம்பானுக்கு சிவபெருமானுடைய அருளானின் வண்ணம் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் முத்தி அருளினார்கள். இதையெல்லாம் வந்து அந்த தீக்கை அருளி அந்த சமயத்திலேயே முத்தி பெற்றது. இது சத்தியோ நிர்வாண தீக்கை என்று சொல்லப்படும். அந்த உடல் வந்து பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலை சத்தியோ நிர்வாணம். ஆகவே இந்த நிர்வாண தீக்கை வந்து அசத்தியோ நிர்வாணம், சத்தியோ நிர்வாணம் என்று இருவகைப்படும் சொன்னார். ஆக நிர்பீச தீக்கைனா அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, சமயாச்சார சுத்தியோடு செய்யப்படுவது. சமயாச்சார கர்மங்களிலிருந்து அவற்றை இயன்ற அளவு அந்த மாணாக்கர்கள் அனுஷ்டிக்கட்டும் என்று சொல்லி, அதுல அந்த அவர்கள் உறுதியா இருப்பதிலிருந்து கொஞ்சம் அவர்களை விடுவித்து, அவர்கள் நிலைக்கு ஏற்ப அவர்களை கொஞ்சம் விடுவித்து அந்த முறையிலே செய்யப்படுவது இந்த நிர்பீச தீக்கை. சமயாச்சார சுத்தியோடு செய்யப்படுவது. அதுல நிர்வாண தீக்கை தான் தலைமை வாய்ந்தது. நிர்வாண தீக்கைக்கு அங்கமாக சமய தீக்கையும் விசேட தீக்கையும் செய்யப்படுது. இப்போ ஒருவர் நிர்வாண தீக்கையை இப்போது பெறுவதற்கு அவருக்கு பக்குவம் வரவில்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அப்போதுக்கு சமய தீக்கை, விசேட தீக்கை மட்டுமோ, அல்லது சமய தீக்கை மட்டும்தான் இப்போ ஒரு வழங்கும் போது மூணையும் சேர்த்து வழங்கினா, அப்ப நிர்வாண தீக்கை தான் அங்க தலைமை வாய்ந்த தீக்கை. அதற்கு அங்கமாக சமய விசேடங்கள் செய்யப்படுகின்றன. எப்படி செஞ்சாலும் சரி, சமயாச்சார சுத்தியோடு, சமயாச்சாரங்களை இடைவிடாது கடைபிடிக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் விடுவித்து வழங்கப்படுகின்ற அந்த தீக்கை தான் நிர்பீச தீக்கை. அதற்கு அடையாளம் அந்த பஞ்சாக்கரத்திலே பீஜங்கள் இருக்காது. சரி, இதுதான் குறிப்புறையில சொல்றாங்க. சமயாச்சார சுத்தியோடு செய்யப்படும் நிர்வாண தீக்கையும், அதற்கு அங்கமாயும் சுதந்திரமாயும் செய்யப்படும் சமய விசேடங்களும் நிர்பீச தீக்கை என கொள்க. அதற்கு அங்கமா செய்ததுன்னா, நிர்வாண தீக்கைக்கு முன்னால சமய விசேடங்கள் அருளி அப்புறம் நிர்வாண தீக்கை அருள்வது, அது சமய விசேடம் அங்கமா இருக்கு. அப்படி இல்லாம சமயம் விசேடம் மட்டும் தனித்தனியா கொடுத்தா அது சுதந்திரமாக செய்யப்படுது. சரி, இனி பாடலை ஒரு முறை மீளவும் படித்துக் கொள்ளலாம். பாலரோடு வாலீசர் விருத்தர் பணிமொழியார் பலபோகத்தவர் வியாதிப்பட்டவர்க்கு பண்ணும் சீலமது நிர்பீசம் சமயாச்சாரம் திகழ் சுத்தி சமய புத்திரர்க்கு நித்தத்து ஏறும் அதிகாரத்தை இயற்றி தானும் எழில் நிரதிகார என நின்று இரண்டாய் விளங்கும். எப்படி இரண்டாய் விளங்கும், சாலனிகள் தேகபாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என சாற்றுங்காலே. இது பதவுரையின் மூலம் நாம வந்து மேலும் நாம தெளிவாக படித்துக் கொள்ளலாம். இனி அடுத்த பாடல் சபீச தீக்கையை பற்றி குறிப்பிடுகின்ற பாடல். சபீச தீக்கைக்கு உரியவர்கள் யார் என்று சொல்லி அது குறித்த சில செய்திகளையும் சொல்வது இந்த பாடல். இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம் இவர் தம்மை நீதியினால் நித்திய நைமித்திக காமயத்தின் நிறுத்தி நிரம்ப அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆச்சாரியரும் ஆக்கி வீடு கருவிக்கும் உலோக சிவதர்மினி என்று இரண்டாம் ஆதலினால் அதிகாரயாம் சமய விசேட நிர்வாணம் அபிடேகம் இவர் கடங்கும் அன்றே. இந்த பாடல் சபீசதிக்கை பற்றி விளக்குகின்ற பாடல். அது ஓதி உணர்தலும், ஓதி உணர்ந்த வண்ணம் வந்து நியமமாக அந்த ஒழுக்கத்தில் நிற்க நிற்றலும் ஆகிய இரண்டும் உடைய சிறந்த சீலம் பொருந்தியவர்களுக்கு இந்த பீஜத்தோடு கூடிய இந்த தீக்கை சபீச தீக்கை செய்யப்படும். இவர்களுக்கு வந்து எல்லாவற்றிலும் அதிகாரம் உண்டு. ஏன்னா ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறியில் வலுவாமல் நிற்கக்கூடிய அறிவாற்றல் இவர்களுக்கு இருப்பதனால நித்திய கர்மத்தில் மட்டுமின்றி நைமித்திகம் காமியம் விசேட காலங்களில் செய்யப்படுகின்ற நைமித்திக வழிபாடு, அப்புறம் இஷ்ட சித்திகளை பெரும் பொருட்டு செய்யக்கூடிய காமிய வழிபாடு ஆகிய எல்லாவற்றிலும் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது அதிகாரத்தோடு கூடிய தீக்கை, நிர்பீச தீக்கை, அதிகாரம் அற்ற தீக்கை. இதிலெல்லாம் நைமித்திகத்திலையும் காமியத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்படல. நித்திய கர்மத்தில் இயன்ற அளவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, அது நிர்பீச தீக்கை. அதனால நைமித்திக காமியங்கள்ல அதிகாரம் கொடுக்காததுனால அது நிரதிகார தீக்கைன்னு பார்த்தோம். எதை போன பாடல்ல பார்த்த நிர்பீச தீக்கைய, இந்த பாடல்ல பார்க்க சபீச தீக்கை வந்து ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறியில் வலுவாமல் நிற்கும் உத்தமத்தில் உத்தமர்களுக்கு கொடுக்கக்கூடிய தீக்கை இந்த சபீச தீக்கை. ஆகையினாலே அவர்களுக்கு நித்தியத்தில் மட்டுமன்றி நைமித்திகம் காமியம் ஆகியவற்றிலும் நிறைய அதிகாரத்தை வழங்குகின்றது இந்த தீக்கை. அவர்களை சாதகர்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் ஆக்கி வீடு வேறு அளிக்கின்றது இந்த சபீச தீக்கை. இது இருவகையாக சொல்கின்றார்கள். அதாவது இல்லறத்தாருக்குரிய உலக தர்மிணி, துறவரத்தாருக்குரிய சிவதர்மிணி என்று இரண்டு வகையாக சொல்கின்றார்கள். இதுல சிகாச்சேதம் செய்து வழங்கப்படுவது இது சிவதர்மிணி, சிகாச்சேதம் இல்லாமல் அருளப் பெறுவது உலக தர்மிணி. இந்த சிகையை வந்து நீக்கிவிடுதல், தலையிலே சிகையை நீக்கிவிடுதல் அது சிவதர்மிணி. அது துறவரத்தில் இருப்பவர்களுக்கு அது நீக்காமல் செய்வது உலக தர்மிணி என்று இப்படி ரெண்டு வகையா இருக்கு. சிகையை நீக்காத ஆச்சாரியர்கள் இல்லற ஆச்சாரியர்கள், சிகையை நீக்கிய ஆச்சாரியர்கள் துறவர ஆச்சாரியர்கள். இல்லறத்தில் இருக்கும் ஆச்சாரியர்கள் உலக தர்மிணி என்று வழங்கப்பெறுவர். துறவரத்தில் சிகை நீக்கப்பட்டு துறவரத்தில் இருக்கும் ஆச்சாரியர்கள் சிவதர்மிணி என்று வழங்கப்பெறுவர். இந்த சிகையை நீக்கிட்டா என்ன அர்த்தம்னா திரோதான சக்தி அவர்களிடம் நீங்கிவிட்டது, அருட்சக்தி தான் இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு வினய அனுபவம் என்பது இல்லை. திரோதான சக்தியினுடைய வேலை என்ன? வினய அனுபவங்களை ஊட்டுதல். திரோதான சக்தி அவர்களுக்கு பராசக்தியாக மாறி சிவ அனுபவத்தையே ஊட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே பிராரத்த போகங்கள்லாம் அவர்களை மயக்க மாட்டா, யார துறவரத்த ஆச்சாரியர்களை. அதான் இந்த சிகை நீக்குவதற்கு அடையாளம் அதுதான், திரோதான சுத்தி என்று சொல்லப்படும். அதாவது திரோதான சக்தியிடமிருந்து அவர்கள் விடுபட்டு விட்டார்கள், அருட்சக்தியிடம் அவர்கள் ஒன்றி கலந்து விட்டார்கள். ஆகவே திரோதான சுத்தி ரூபமான சிகாச்சேதம், சிகாச்சேதத்தோடு செய்யப்படுகின்றதற்கு சிவதர்மிணி. அந்த திரோதான சுத்தி ஆகிய அந்த சிகாச்சேதம் இல்லாமல் சிகையோடு கூடி அவர்களை வைத்துக் கொண்டு செய்யப்படுவது உலக தர்மிணி என்று இப்படி சிவதர்மிணி உலக தர்மிணி நிர்வகிக்கப்படுகிறது. இதுல உலக தர்மிணி இல்லறத்துல இருப்பவர்களுக்கு அதனால அது பௌதிக தீக்கைன்னு சொல்லப்படும். பஞ்சபூத அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கு, அதனால பௌதிக தீக்கை. சிவதர்மிணி வந்து நைத்திக தீக்கை. நைத்திகம் என்பது அது குறவு, அவர்கள் நிட்டையிலே நிறைவேறக்கூடியவர்கள். அவர் அந்த சிவத்தோடு ஒன்றி நிலைபெறக்கூடியவர்கள், அந்த நிட்டை வல்லமை உடையவர்கள். அதனால நைத்திகம் அது சொல்லப்படும், நைத்திக தீக்கை. இவை முறையே பௌதீக தீக்கை நைத்திய தீக்கைன்னு வேறு வேறு வரும். இதுல வந்து சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம்னு நான்கு பேதங்கள் இருக்கின்றன. அவை எல்லாமே வந்து அங்கு அதுலேயும் உண்டு, நிர்பீசத்திலையும் உண்டு, இதுலேயும் உண்டு. நிர்பீசம் சபீசம் இந்த ரெண்டையுமே வந்து சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம்னு சொல்லலாம் என்று சொல்கின்றார்கள். இப்போ சாமியருடைய உரையை நாம் பார்க்கலாம். பொழிப்புரை. இனி சபீசமாவது, இந்த பாடல் சபீசதிக்கு விளக்கக்கூடிய பாடல் அல்லவா. எனவே இனி சபீசமாவது மலபரிவாகத்தோடு கூட, நிர்பீசதிக்கை உரியவர்களுக்கும் மலபரிவாகம் உண்டு, சபீசதிக்கைக்கு உரியவர்களுக்கும் மலபரிவாகம் உண்டு. ஆனா இவர்களுக்கு மலபரிவாகம் மட்டும் அல்லாமல் என்னெல்லாம் இருக்கு, கற்றறிவும் ஆற்றலும் மிக்க உடையராயினார்க்கு. கற்றறிவும் ஆற்றலும் மிக்க உடையராயினார்க்கு ஆச்சாரியனாவான் அகுது அறிந்து. அவருடைய கல்வி கேள்வி அப்புறம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் இவற்றையெல்லாம் ஆச்சாரியனவன் அறிந்து. அங்க நிர்பீசதிக்கு சொல்லும் பொழுது அந்த அறிவு ஆற்றல் போதுமான அளவு இல்லை என்பதை அறிந்து நிர்பீசதிக்கு அருள்கின்றான். இங்க அறிவாற்றல் போதுமான அளவு இருப்பதை அறிந்து சபை சந்திக்கிறான். யாரு? ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியன் வந்து தனக்கு தீக்கை தன்னிடம் தீக்கை பெறுகின்ற மாணாக்கனை பற்றி தெளிவாக அறிந்து வைத்திருப்பார் என்ற குறிப்பு ரெண்டு பாடல்கள் விளக்கத்திலும் நமக்கு தெரிய வருகின்றது. எனவே இனி சவீசமாவது மலவரிவாகத்தோடு கூட கற்றறிவும் ஆற்றலும் மிக்க உடையராயினார்க்கு ஆச்சாரியனாவான் அகுது அறிந்து சமயாச்சார கண்ம மாத்திரம் நிறுத்தி ஏனையவற்றை சுத்தி செய்து. ஏனைய உலகியல் கண்மங்கள் வந்து சரிவர செய்ய முடியல உலகியல் கடமைகள், அதனால் அவர்களுக்கு வினைப்பயன்கள் வந்து வருத்தும் இல்லையா, அதுல இருந்து விடுவிச்சிருந்த. நீ வந்து சிவ நெறியில உறுதியா நிற்கிறதுனால உலகியல் நெறியில கொஞ்சம் வந்து சில கடமைகளை சரிவர ஆற்ற முடியாமல் இருந்தாலும் நீ உறுதியாக சிவநெறியில் நிற்பாயாக. அந்த உலகியல் கடமைகளை ஆற்றாத கொஞ்சம் அதுல கொஞ்சம் குறைபாடு. உலகியல் கடமைகள் செய்யத்தான் செய்யறாங்க, சிவநெறிக்கு குறுக்க வரும்பொழுது சிவநெறியோட வந்து அப்படி கிளாஷ் ஆகிற மாதிரி வரும்பொழுது சிவநெறிக்கு தான் முதன்மை கொடுக்கின்றார்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உலகியல் நெறிகளில் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் வந்து நிறைவேற்ற முடியாம போனதுனால வரக்கூடிய அந்த வருத்தங்களை எல்லாம் அதற்கு ஈடாக வரக்கூடிய வினைப்போகங்களில் இருந்தெல்லாம் அவர்களை இந்த தீக்கையானது விடுவித்து விடுகிறது. ஆகவே அந்த உலகியல் கண்மங்கள் தான் சுத்தி செய்து விடுகின்றார்கள். சுத்தி செய்து சமயாச்சார கண்மங்களை மட்டும் நீ விடாமல் அனுஷ்டித்தால் போதும், உனக்கு முத்தி பேறு கிடைத்துவிடும் என்று சொல்லி இந்த சபை சதிக்கை வழங்கப்படுகின்றது. ஆனா நிற்பி சதிக்கை கூறியவர்களுக்கு பார்த்தோம், அவர்களுக்கு சமயாச்சார கண்மங்களை வந்து விடாமல் அனுஷ்டிக்கும் ஆற்றல் இல்லை, அதனால அதுல இருந்தும் கொஞ்சம் அவர்களை விடுவிக்கின்றதை பார்த்தோம். இங்க அப்படி இல்லை, சமயாச்சார கண்மத்தை நிறுத்தி, சமயாச்சார கண்மம் மாத்திரம் நிறுத்தி ஏனையவற்றை சுத்தி செய்து ஒழித்து நித்திய கண்மம் முதலிய மூன்றினும், நித்திய கண்மம், நைமித்திக கண்மம், காமிய கண்மம், மூன்றையுமே இவர்கள் செய்யலாம். இந்த இடத்துல கண்மங்கிறது அது செய்யக்கூடிய அனுஷ்டானம் வழிபாடு. நித்தியம், நைமித்திகம், காமியம் மூன்றிலையுமே பேரதிகாரம் உடையராக செய்வதான். ஆகலின் இது சாதிகார தீக்கை எனவும் பெயர் வரும். அதனால அதிகாரத்தோடு கூடிய தீக்கை, சாதிகார தீக்கை. இத்தீக்கை பேருடையார் தீக்கை வேறுபாட்டார் சாதகரும் ஆச்சாரியரும் என்று இறுதியிடப்படுவர். சபீச தீக்கையிலே இன்னும் வேறுபாடுகள் இருக்கின்றது, அதை பொறுத்து இந்த தீக்கை பெறுபவர்கள் சாதகர் என்றும் ஆச்சாரியர் என்றும் இருவகைப்படுவர். ஆச்சாரியரா இருப்பவங்க வந்து தக்கவர்களுக்கு தீக்கை வழங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள், அதான் ஆச்சாரியர்கள் சொல்வது. ஆக சாதகரும் ஆச்சாரியரும் என்று இறுதியிடப்படுவர். இந்த சபீசதிக்கை தான், இந்த சபீசதிக்கை தான் இல்லறமுடையாருக்கு திரோதான சுத்தி ரூப சிகாச்சேதம் இன்றி செய்வதாய உலக தர்மினியும். அதாவது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சிகாச்சேதம் செய்யல, ஏன்னா அவர்கள் திரோதன சக்தியிடமிருந்து அவர்கள் விடுபடவில்லை, பல போகங்களையும் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இல்லறத்துக்கு அந்த போகங்கள்லாம் தேவைப்படுகின்றன, ஆகவே அவர்கள் திரோதான சக்தியின் வசமா இருக்கிறார்கள். ஆகவே திரோதான சுத்தி என்பது அவர்களுக்கு இல்லை, ஆகவே அதற்கு அடையாளமாக அவர்களுக்கு இந்த சிகாச்சேதமும் செய்யப்படவில்லை, சிகையோடு கூடிய அவர்கள் விடப்படுகின்றார்கள். ஆக அப்படி சிகாச்சேதம் இன்றி செய்வதாய உலக தர்மிணி யாருக்கு? இல்லறமுடையவர்களுக்கு. சரி, புறவரமுடையார்க்கு திரோதான சுத்தி ரூப சிகாச்சேதத்தோடு செய்வதாகிய சிவதர்மினியும் என்று இருவகைப்படும். ஆக இந்த சபைதரிக்கை இல்லறமுடையாருக்கு உலக தர்மிணி என்றும் துறவரமுடையாருக்கு சிவதர்மினி என்றும் இப்படி இருவகையாக இந்த சபீசதிக்கை விளங்குகின்றது. இவை முறையே பௌதிகதிக்கை நைத்திகதிக்கை எனவும் பரியாய பெயர் வரும். பரியாய பெயர்னா வேறு பெயர் என்ன? அந்த உலக தர்மிணி தீக்கைக்கு இன்னொரு பெயர் வந்து என்ன பெயரு? பௌதிகதிக்கை. சிவதர்மிணி தீக்கைக்கு இன்னொரு பெயரு நைத்திகதிக்கை. அப்புறம் சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்னும் பேதமெல்லாம் நிற்பீசம் சபீசம் என்னும் இவ்விரண்டனுள் அடங்கும் என்பதா. சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் தீர்க்கைகளை நாலு வகையா சொல்லுதோம். இந்த நாலு வகைகளும் நிற்பீசம் சபீசம் என்ற இரண்டு வகையாக அடங்கும். அதாவது நிற்பீச தீக்கையிலும் சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று தீர்க்கை வகைகள் உள்ளன. சபீச தீக்கையிலும் நிற்பீசம், அதாவது சபீச தீக்கையிலும் சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று உள்ளன. ஒருவர் இப்ப சமயதிக்கை வாங்குறாருன்னா பீஜாட்சரங்கள்லாம் இல்லாம அஞ்செழுத்தை மட்டும் உபதேசமா வாங்கினாருன்னா அவர் வந்து நிற்பீச தீக்கை என்ற முறையிலே சமய தீக்கை பெற்றுள்ளார். அதே மாதிரி நிற்பீசமா விசேட தீக்கையும் பெறலாம், நிர்வாண தீக்கை, அபிடேக தீக்கையும் பெறலாம். இனி பீஜத்தோடு கூடிய அஞ்செழுத்தை அவர் உபதேசமாக பெறுகின்றார். அப்போ அதுல சமய தீக்கை மட்டும் வாங்கினா அது சபீஜத்திலே பெற்ற சமய தீக்கை. அதே மாதிரி பீஜத்தோடு கூடி பஞ்சாட்சரத்தை விசேட தீக்கையாக பெற்றால் அது என்ன ஆகும்? அது வந்து சபீஜ விசேட தீக்கை. அதே மாதிரி சபீஜத்தில நிர்வாண தீக்கை, அபிடேக தீக்கைகள் உள்ளன. ஆகவே இப்ப தீக்கையின் வகைகள் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சுவாமிகளால் விளக்கப்பட்டுள்ளன. அதாவது நிராதார தீக்கை, சாதார தீக்கை இருவகை. அதுல நிராதார தீக்கை விஞ்ஞானிகள் பிரளயாக இருக்கு, ஆகவே அது அந்த அளவு தெரிஞ்சு கொண்டால் போதும். சாதார தீக்கை தான் நமக்கு. அந்த சாதார தீக்கை வந்து நயனம், பரிசம், மானதம் முதலினவாக பல வகைப்படும். அதுல அந்த நயனம், பரிசம், மானதம், சாத்திரம், யோகம் இவற்றுக்கெல்லாம் தலைமையாக இருப்பது ஔத்திரஜிக்கை. அந்த ஔத்திரஜிக்கை எடுத்துக்கொள்வோம், அதுதான் தலைமையானது. அந்த ஔத்திரஜிக்கை ஞானவதி கிரியாவதி நிர்வகிப்படும். ஆக சாதாரஜிக்கை வந்து ஞானவதி கிரியாவதி நிர்வகிப்படும். அந்த ஞானவதி நிர்பேசம் சபீசம் நிர்வகிப்படும், கிரியாவதியும் நிர்பேசம் சபீசம் நிர்வகிப்படும். அந்த நிர்பேசத்திலேயே நாலு வகை, சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம். சபீசத்திலேயே நாலு வகை, சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று இப்படி தீக்கையினர்கள் நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டுள்ளன. இப்போ சபீச தீக்கைனா என்ன, வரையறை கொடுத்தாங்க. நிர்பேச தீக்கைக்கு வரையறை கொடுத்தாங்க இல்லையா போனதுல, அதை மேலவும் படிச்சு பார்ப்போமா. நிர்பேச தீக்கை கொடுத்த வரையறை ஏன்னா அதை மாதிரியே இப்ப சபீச தீக்கை கொடுப்பாங்க. அதை படிச்சு இதை படிச்சா நல்லா நமக்கு விளங்கும். சமயாச்சார சுத்தியோடு செய்யப்படும் நிர்வாண தீக்கையும் அதற்கு அங்கமாயும் சுதந்திரமாயும் செய்யப்படும் சமய விசேடங்களும் நிர்பேச தீக்கை என கொள்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க எப்படி சொல்லணும், அங்க சமயாச்சார சுத்தி உண்டு, அதாவது சமயாச்சார கன்மங்கள்ல இருந்து கொஞ்சம் அவர்கள் வந்து அதுல அவர்களுக்கு ரிலாக்சேஷன் உண்டு, முடிஞ்ச அளவு செய்யுங்க அப்படின்னு நிர்பேச தீக்கை அது உரியவர்களுக்கு அந்த ஒரு ரிலாக்சேஷன் உண்டு, முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்கன்னு. ஆனா இங்க வந்து போதுமான அறிவாற்றல் உடையவர்கள், அதனால இவர்களுக்கு அந்த ரிலாக்சேஷனை அந்த ஒரு தளர்த்தி கொடுக்கல. நீங்க விடாமல் கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, அனுஷ்டானங்களை விடாம கடைபிடிங்க. அதற்கு ஏற்ற மரியாதையும் அவர்களுக்கு உள்ளது. என்னன்னா நைமித்தியகம், காமியம் எல்லாத்திலையும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்களுக்கு விடாமல் கடைபிடிக்கும் ஆற்றல் நிர்பேசத்துக்குரியவர்களுக்கு இல்லாதனால நைமித்தியக காமியங்கள்ல அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. உங்களுக்கு அந்த அறிவாற்றல் இருக்கு, அதனால உங்கள்கிட்ட வந்து அந்த முழுமையை இடைவிடாமல் செய்யக்கூடிய சிவத்தையை எதிர்பார்க்கிறேன். அதே சமயத்துல உங்கள் தகுதிக்கேற்ப நித்தியத்துல மட்டுமின்றி நைமித்திய காமியங்கள்ல அதிகாரமும் கொடுக்கிறேன் என்று ஆச்சாரியர் அவர்களுக்கு தீக்கை வழங்குகின்றார். அதனால இங்க சமயாச்சார சுத்தி கிடையாது. எங்க சபீச தீக்கையில சமயாச்சாரங்கள் அவர்கள் விடாம அனுசிச்சு ஆகணும். ஆகவே சமயாச்சார சுத்தி இன்றி செய்யும் நிர்வாண தீக்கையும் அதற்கு அங்கமாய் செய்யப்படும் சமய விசேடங்களும் சபீச தீக்கை என கொள்க. அதான் நிர்வாண தீக்கை தான் தலைமையானது, அதற்கு அங்கமா சமய விசேடங்கள் உள்ளன. அதற்கு அங்கமாய் செய்யப்படும் சமய விசேடங்களும் சபீச தீக்கை என கொள்க என்று சொன்னார். உத்தமத்தில் உத்தமர் என்று உரையிலே சொல்லியிருக்கின்றார். உத்தமத்தில் உத்தமர்னா யாரு, நல்ல உத்தமர். நல்ல உத்தமர்னு பாடல வருகின்றது. ஓதி உணர்ந்து ஒழுக்கிணறி இழுக்கா நல்ல உத்தமர். நல்ல உத்தமர்னா என்ன, உத்தமர்னாலே சிறந்தவர் தான், நல்லவர் தான். அதுலேயும் நல்ல உத்தமர்னு சொல்றாங்கன்னா உத்தமத்தில் உத்தமர், அதான் நல்ல உத்தமர். உத்தமத்தில் உத்தமர் என்பார், நல்ல உத்தமர் என்றார். அப்ப உத்தமர்களே மூன்று வகை, என்னன்னா உத்தமத்தில் அதமர், உத்தமத்தில் மத்திமர், உத்தமத்தில் உத்தமர் அப்படின்னு. அவர்களுக்குள்ள மூணு பிரிவு, எல்லாரும் உத்தமர் தான், அந்த மூணு வகையுமே உத்தமர் தான். அதுல மூன்று படிநிலை, அதுல உத்தமத்தில் உத்தமராக இருப்பவர்களே நல்ல உத்தமர்னார். எப்படி அதை விளக்குகின்றார், ஓதி உணர்தலும் ஒழுக்கிணறி இழுக்காமையும் ஆகிய இரண்டும் உடையார் உத்தமத்தில் உத்தமர். ஓதி உணரனோ ஒழுக்கிணறிலும் சிறிதும் வலுவாமல் இருக்கணும், அவர்கள் உத்தமத்தில் உத்தமர். எனவே அவ்விரண்டில் ஒன்று இல்லாதார் உத்தமத்தில் மத்திமர் என்பதும், இரண்டும் இல்லாதார் உத்தமத்தில் அதமர் என்பதும் பெற்றார். என்ன, இரண்டில் ஒன்று இல்லாதார், ஓதி உணர்ந்திருப்பாங்க ஆனா ஒழுக்கிணறில வந்து அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒழுக்கணி அதுக்கா இல்லன்னு அர்த்தம் இல்ல, அப்ப உத்தமர்ல சேர்ப்பாங்களா இல்லாட்டா இருக்கும், அந்த நியமத்துல கொஞ்சம் கொஞ்சம் தளர்ச்சி அவ்வளவுதான். இதுல உலகியல் ஒழுக்கத்துல ஒரு குறையும் இல்ல, திரும்ப சொல்றேன், உலகியல் ஒழுக்கத்துல ஒரு குறையும் இல்ல அவர்கள் உத்தமர்கள். சமய ஒழுக்கங்கள்ல கொஞ்சம் அந்த நியமம் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போகலாம். அந்த மாதிரி உள்ளவர்கள் உத்தமத்தில் மத்திமர் இல்லையா. ஓதி உணர்தலும் ரொம்ப அவர்களுக்கு குறையாதா இருக்கு, அதிகமா சமய சாத்திரங்கள் எல்லாம் படிக்கல அப்படின்னு இருந்தா உத்தமத்தில் அதமர். எப்படியோ அவர்கள் சுவாமியிடம் வந்து நல்ல அன்பு இருக்கிறது, ஆகவே அவர்களும் உத்தம வகையினர்கள் சேர்த்துட்டாங்க, உத்தமத்தில் அதமர் அப்படின்னு. பெறவே இரண்டனில் ஒன்று இல்லாதார், ஓதி உணர்தல் ஒழுக்கணறி நிற்றல் ஆகிய இரண்டினில் ஒன்று இல்லாதார் உத்தமத்தில் மத்திமர் என்பதும், இரண்டும் இல்லாதார் உத்தமத்தில் அதமர் என்பதும் பெற்றாம். பெறவே நிர்பீசம் சபீசம் என்று இருதிரப்படும் சாதாரதிக்கைக்குரியார் இவ்வாறு முத்திரப்படுவர் என்பதாயிற்று. நிர்பேசதிக்கைக்குரியவர்களும் சபீசதிக்கைக்குரியவர்களும் மூன்று வகையாக இருக்கின்றார்கள். உத்தமர்கள் தான் இந்த ரெண்டு வகை தீக்கைக்கும் உரியவர்கள். நிர்பேசத்துக்கும் சரி சபீசத்துக்கும் சரி உத்தமர்களுக்கு தான் பண்ணணும். மலபரிபாகம் வந்தாச்சு அவர்களுக்கு, அப்ப உத்தமர்கள் தான். மலச்சக்தி அவர்களுக்கு மிகவும் குறைந்து விட்டது, அப்ப மலபரிபாகம் வந்தாச்சு, அப்ப அவர்கள் உத்தமர்கள் தான். அதுல உத்தமத்தில் அதமர்களாகவும் இல்லையா, உத்தமத்துல கீழ்நிலை அதான் அதமர்கள், உத்தமத்தில் மத்திமராகவும், உத்தமத்தில் ஒரு இடைப்பட்ட நிலை அது உத்தமத்தில் மத்திமர். இவர்கள் ரெண்டு பேரும் சமயாச்சாரங்களை விடாது கடைபிடிக்கும் ஆற்றல கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிர்பேஜதிக்கை, இவர்களுக்கு நிர்பேஜதிக்கை. உத்தமத்தில் உத்தமர், ஓதி உணர்தலும் ஒழுக்கணர் நிச்சயம் மிகச்சிறப்பா இருக்கு. உத்தமத்தில் உத்தமர், இவர்களுக்கு சபை ஜதிக்கை. ஆகவே நிற்பேஜதைக்குரியவர்கள் உத்தமத்தில் அதவர், உத்தமத்தில் மத்தியமர். சபைஜதைக்குரியவர்கள் உத்தமத்தில் உத்தமர். ஆகவே நிற்பேஜம் சபைஜம் என்ற இருவகை தீக்கைகளுக்கும் உரியவர்கள் மூன்று வகையினராக இருக்கின்றார்கள். எப்படின்னா, உத்தமத்தில் உத்தமர், உத்தமத்தில் மத்தியமர், உத்தமத்தில் அதமர் என்று. அடுத்தால இஞ்சனம் கூறியாற்றால் அவுத்திரே என தொகையால் ஒன்றும். தீக்க வகைகளை பூரா திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. அவுத்திரே என தொகையால் ஒன்றும், ஞானவதி கிரியாவதி என வகையால் இரண்டும். ஞானவதி நிற்பேசம் சபீசம், கிரியாவதி நிற்பேசம் சபீசம் என விரியால் நான்கு மாயவாறு காண்க. தீக்கைகள் இப்படி இருக்கின்றன. ஏற்கனவே விளக்கினேன். நிற்பேசம் சபீசம் என்னும் இவற்றின் விரியாகிய சமயம் விசேடம் முதலியவற்றின் இயல்பெல்லாம் ஆகமங்கள் காண்க. நிர்பேசத்துல சமயம் விசேடம் நிர்வாணம் தான் சொன்னாங்க, அது மாதிரி சபீசத்துல சொன்னாங்க. அந்த சமயதிக்கு விசேடதிக்கு நிர்வாணதிக்கு பற்றி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னா, அதை அவசியம் எல்லாம் ஆகமங்களில் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லிட்டேன். இப்ப நமக்கு இன்னும் அறிவு நமக்கு நிறைய வளரணும் அப்படின்னா, நம்ம ஆகமங்களையும் கற்க வேண்டும் என்பது தெரிகின்றது. அதான் ஆகமங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இங்க வந்து முக்கியமானதை மட்டும் எடுத்து சொல்றாங்க. இவை மூன்று செய்யுளானும் சாதாரதிக்கையின் வகையும் அவற்று இயல்புகளும் தொகுத்து கூறப்பட்டன. இந்த இப்போ நாம பார்த்த மூன்று செய்யுள் என்ன செய்யுள்? பாலரோடு வாலீசர்னு சொன்ன அந்த செய்யுள், அதுக்கு முன்னாடி பலவிதம் ஆசான் பாசமோசனம் தான் பண்ணும் சொன்ன செய்யுள், பாலரோடு வாலீசர்னு தொடங்கின செய்யுள், இப்ப கடைசியா பார்த்தா ஓதி உணர்ந்து ஒழுக்கணி செய்யுள். இந்த மூன்று செய்யுளாலையும் சாதாரதிக்கையின் வகை, குருவாகி வந்து உணர்த்துகின்ற சாதாரதிக்கையின் வகைகள் சொல்லப்பட்டன. அவற்றின் இயல்புகள் இதையெல்லாம் தொகுத்து கூறப்பட்டன என்று சொன்ன. ஆக அந்த பலவிதம் ஆசான் பாசமோசனம் தான் பண்ணும்படி பாடல்ல அவுத்திரிஜிக்கை தலைமை வாய்ந்தது, அதற்கு அங்கமாக நயனம் பரிசம் ஆனதம் போன்ற திக்கெல்லாம் இருக்கின்றன சொல்லி, அவுத்திரிஜிக்கை ஞானவதி கிரியாவதி இருவகைப்படும், ஞானவதிக்கு வரையறை கிரியாவதிக்கு வரையறை எல்லாம் சொல்லி அவை ஒவ்வொன்றும் நிற்பீசம் சபீசம் இருவகைப்படும் சொன்னார். அப்புறம் நிற்பீச திக்கை பற்றி விளக்கி ஒரு பாடல், அதற்கு உரியவர்கள் யார் என்று சொல்லி அதனுடைய வகைகளையும் சொன்னார். அப்புறம் சபீச திக்கைக்கு உரியவர்கள் யார் சொல்லி சபீச திக்கை இல்லறத்தார்க்கு எப்படி வழங்கப்படும், துறவரத்தார்க்கு எப்படி வழங்கப்படும் என்ற செய்திகளை தான் சொன்னார் இல்லையா. இந்த அதற்கு முன்னாடி நம்ம முத முதல்ல பார்த்த பாடல்ல இருமலமுடையோர் ஒருமலமுடையோருக்கு நிராதாரதிக்கை முன்னிலையிலும் உள்நின்றும் செய்வான், அப்புறம் மும்மலமுடையோருக்கு சாதாரதிக்கை என்ற செய்தியை சொன்னார். ஆக இந்த செய்திகளை எல்லாம் நான் இப்பொழுது அறிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த பாடலை கடைசியாக பார்த்த பாடலை மீண்டும் ஒரு முறை வாசித்துக் கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்யலாம். ஓதி உணர்ந்து ஒழுக்கணறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் வீசம், இவர் தம்மை நீதியினான் நித்திய நைமித்திக காமியத்தின் நிறுத்தி நிரம்ப அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆச்சாரியரும் ஆக்கி வீடு தருவிக்கும் உலோக சிவ தருமினி என்று இரண்டாம் ஆதலினால் அதிகாரயாம் சமய விசேட நிர்வாணம் அபிடேகம் இவற்றடங்கும் அன்றே. இந்த நிலை இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் பொழிப்புரை சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இந்த அதிகரணத்திலே வரக்கூடிய செயல்களை எல்லாம் அடுத்த சிந்தனையிலே பார்த்து இந்த முதல் அதிகரணத்தை அடுத்த சிந்தனையிலே குருவருளாலே அடுத்த சிந்தனையிலே நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு குருவருள் பாலித்த ஸ்ரீவரசி குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் திருச்சி கம்பளம்.